திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதற்கு அடுத்தபடியாக இறைவன் எப்படியெல்லாம் இருக்கின்றார் அப்படின்னு அழகா சொல்றார். மண்ணகத்தான் ஒக்கும், விண்ணகத்தான் ஒக்கும், பண்ணகத்தான் பண்ணகத்தின் இசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்து நின்று காதலித்தேனின்னு சொல்றார். இதே மாதிரி 4 திருமுறையில அப்பர் சுவாமிகள் இந்த 4 சொற்களும் வருது. விண்ணகத்தான், மண்ணகத்தான், பண்ணகத்தான், கண்ணகத்தான் என்று சொல்லக்கூடிய மாதிரில அதான் ஞானிகளுடைய ஒத்த கருத்து. அவரும் இதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மண்ணில் உள்ளவர்கள் உய்வதற்கும் வானில் உள்ளவர்கள் உய்வதற்கும் அவங்கவுங்களுக்கு வழிபாட்டுக்கு தகுந்தாற் போல இருக்கின்றார் பெருமான். அவரை நான் என்னுடைய பாடலின் அந்த பண் அப்படிங்கிறது இசை, பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றின்னு பாக்குறோம்ல, பண்ணில் ஓசை பள்ளத்தில் இன் சுவை, நிறைய இடத்துல பண்ணிடை தமிழ் ஒப்பாய் அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடிய இசையாக இசை பண்ணுக்கு எப்படி, அதாவது பாடலுக்கு எப்படி பண் இசை இருக்குமோ அத மாதிரி நான் என் உயிருக்கு உயிராக இருப்பவராக நினைத்து இறைவனை விரும்புகின்றேன் என்று மிக அழகாக அதுல சொல்லியிருக்காரு. நற்பெருந்தெய்வம் என்று நாம் வணங்கக்கூடிய இப்பதான் மாங்கனி திருவிழாலாம் நடந்தது. அந்த காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாயில அவங்களும் சொல்றாங்க, வானத்தான் என்பாரும் உலர் என்பாரும் என்க, மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் என்க, ஞானத்தான் உன் நெஞ்சத்தால் இருண்ட மெய்யொளி சேர், கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பார் யான். அதாவது அவன் வானக தேவலோகத்துல மேல இருக்கான்னு சொல்றவங்களும் இருக்காங்க, அவன் இங்க இருக்கான் அங்க இருக்கான்னு ஒவ்வொரு தானத்தையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் நினைக்கல, எனக்கு அவர் என்னோட நெஞ்சுக்குள்ளதான் இருக்கிறார். மொய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான், அவர் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அழகா அம்மையார் சொன்னாங்க. ஆக மிக அழகாக நமக்கு அதனை உணர்த்தி, இப்படி யார் உணர்கின்றார்களோ அவர்களுக்கு கண்ணகத்தான் கண்ணில் மணியாக மணியாடு பாவையாக இல்லையா, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றின்னு சொன்ன மாதிரி இருப்பார். அதாவது காணும் காட்சி, உண்ணும் உணவு, குடிக்கும் நீர் எல்லாமே அவராக பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு இது வந்து. மென்று கண்டால் மெத்தன்று இருக்கும், தின்று கண்டால் தித்திக்கும் அப்படின்னு இவரே பின்னால் ஒரு இடத்துல சொல்லுவாரு. பருகலாம் பரமாயதோ ஆனந்தம் அப்படின்னு ஈசன் என்னும் கனி இனிது இனிது சால ஏசற்றவர்க்கு அப்பர் சுவாமியும் சொல்றாரு. அது போல அடுத்து என்ன சொல்றாரு, அவரோட இறைவனோட அருள் வந்து நம்மளுடைய அறிவோட எல்லையெல்லாம் கடந்தது அது அப்படின்னு மிக அழகாக அவர் எல்லாவற்றையும் தாண்டி இருந்து நமக்கு அருள் செய்கின்ற, ஆனால் அவருடைய தன்மையை யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லி மீண்டும் இறைவன் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு விதிவழி நிற்போரும் துதிவழி நிற்போரும் துன்புறுகின்றார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தா, விதிவழினா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல சமயங்கள், அதுக்கு பல தெய்வங்கள், பல வழிபடக்கூடிய நெறிகளும் இருக்கு. இப்படி நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தா இந்த குருடத்தை கொண்டு யானையை விட்டா தடவி தடவி பார்த்து யானைன்னு சொல்ல தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அத மாதிரிதான் இருக்கும். அதான் விதி பலம் செய்து பல தெய்வங்களை வழிபட்டா இதுதான் பலம் அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்களால மெய்யை உணர முடியாது. அதே மாதிரிதான் துதி பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் அப்படின்னு துதி. அப்ப இது என்ன நமக்கு கொஞ்சம் முரணாக தெரிகிறதே நமக்கு வாசிக்கும் போது தோணும், ஆனால் தோத்திரங்களை இசையோடு சொல்ல வல்லவர்கள் வெறும் வாயளவுல சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அதை தோய்ந்து சொல்லணும், அதை பாடும்போது நல்ல உணர்வு பூர்வமா பாடணும். அப்படி பாடினாதான் நம்ம மனசு அமைதி அடையுமே தவிர, அப்படி இல்லைன்னா நெஞ்சில வாட்டம்தான் இருக்கும். அந்த வாட்டத்தினால என்னதான் வரும், பிறவிதான் வரும். புத்தி கட்டவனுக்கு தத்தும் பித்துங்கிற பழமொழி கேத்தால, அந்த முறைப்படி தோத்திரத்தை செய்யாமல் பொருளுக்காக புகழுக்காக இப்படி நான் எப்படி பாடுவேன் தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் பாடக்கூடாது. நம்ம பாடுறது சுவாமிக்கு பிடிக்கணும், அப்படி உணர்ந்து பாடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றாரு. அப்புறம் இறைவனுக்கு நாம ரூபமே கிடையாது சொரூப நிலையில். ஆனால் நமக்காக அவர் தடத்த நிலையில் வரும் பொழுது அவருக்கு பல வகையான வடிவங்கள், அது பல வகையான நாமங்கள் இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஒரு நாமம் ஓருருவம் எல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு திருவாசகத்துல வருது. பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை, அழகா அப்பர் சுவாமியும் சொல்றாரு. இது மாதிரி பல இடங்கள்ல வருது. அப்போ அப்படி அவருக்கு இவ்வளவு நாமங்கள் இருக்கின்றன. அப்பர் சுவாமி சொல்றாரு இல்லையா, ஆயிரம் தாமரை போலுங்கிற பாடல்ல ஆயிரம் பேருகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானை, ரொம்ப உகந்து சுவாமி அந்த நாமங்களை கேட்கின்றார் அப்படிங்கிறது பாக்குறோம். அப்போ நமக்கு பக்குவம் வரணும் அப்படின்னா அவர் அருளிய உபாயத்தை கடைபிடிக்கணும். என்ன உபாயம் அப்படின்னா, இறைவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கு, நம்மகிட்ட என்ன இருக்கு, இப்ப பசு போதம் இருக்கு, இதை தவிர்த்து சிவமனம் கமலணும்னா இந்த ஆயிரம் திருநாமங்களை நாம் உணர்ந்து சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாமமும் நிறைய ஒளியை உடையது, அது போல நமக்கு அறிவொளியை வழங்குகிறது என்று மிக அழகாக அதுல சொல்லியிருக்காரு. அதனால அவருடைய நாமத்தை சொல்லி புகழ்தல் மீண்டும் சரியை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம், அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறது. அது மாதிரி அவரை நல்லா வழிபட்டால் போற்றுமின், இறைவனை போற்றுமின், போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் உங்களுக்கு அவர் நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கும். எல்லாம் எதைதான் மாத்தணுமோ மாத்துவாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவோகம் பாவனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சிவபூஜை பண்ணும் போதும் வரும். அந்த சிவோகம் பாவனையில அவரை வழிபடணும். அப்படி சிவோகம் பாவனை செய்தால் ஏகதேசமாய் நின்று அறியக்கூடிய சிற்றறிவுல நீங்கி வியாபகமா அறியக்கூடிய முற்று உணர்வு கிடைக்கும் அப்படின்னு சர்வ ஞானோத்தர ஆகமும் சொல்லுது. அந்த கருத்தை அழகாக இவர் வந்து நமக்கு இதுல எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும். இப்ப சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் சொல்றோம்ல, சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆகம கருத்துக்கள் தான் சித்தாந்தம், அந்த சித்தாந்த கருத்தை தான் இவர் இந்த தோத்திரத்துல தர்றாரு. அதனால நீங்க சிவோகம் பாவனையில அவரை வழிபடணும். அப்படி அதாவது ஆற்றகிலா வழியாகும் அப்படின்னு சொல்றதுல, சாதிக்க முடியாத சிவோகம் பாவனையில யார் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் உதவி செய்வார். ஆனா சிவோகம் பாவனைக்கெல்லாம் வருவதற்கு மிகுந்த பக்குவம் தேவை. எல்லாம் செய்தியா தெரிஞ்சுக்கிடலாம், வாசிக்கவும் செய்யலாம், ஆனா அதை ஒழுக வேண்டும் அல்லவா, அதற்கு மிகுந்த பக்குவம் தேவை. சரி, அடுத்து அற்புதமான ஒரு பாடம், அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயனும் ஏத்துமின், உங்களுக்கு எப்படி முடிகிறதோ அப்படி வழிபடுங்கள். ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறும், நீங்க எப்படி வழிபட்டீர்களோ அதற்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஏற்றுதல் என்றால் இறைவன் புகழை பாடுதல். சரி, அப்பன் என்று இறைவனை ஏன் சொல்லுகிறார் என்றால், மகனோட குற்றத்தை திருத்தி அவனுக்கு நல்ல குணத்தை புகட்டி வளர்ப்பவர் உலகியல் தந்தை, இந்த உடலுக்கு தந்தை. அதே மாதிரி உயிர்க்கு இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம், அதாவது இருள், அத மல இருள், அதை நீக்கி ஞான ஒளியை நல்கி திருவடியில சேர்த்துக்கிடக்கூடியவர் தான் நம்முடைய உயிர் தந்தையாகிய சிவபெருமான். அதனால அவரா அப்பனை, நந்திங்கிறது அவருடைய திருநாமம். ஆறா அமுது, அமுதம் அப்படி எவ்வளவு குடிச்சாலும் அது அதாவது அந்த போதும் அப்படிங்கிற மாதிரி ஆசையோட முடிவை உண்டாக்காத ஒரு அமுதம் ஆறா அமுது. ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளல், இவருக்கு யாரும் ஈடு கிடையாது, அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சொல்லி அடுத்து ஊழி முதல்வன், என எல்லாத்துக்கும் உலகத்துக்கு முடிவை செய்யக்கூடியவர் அவர் தான், சங்கார காரணன். அதனால இப்ப கண்ணப்ப தேவ நாயனாரு அன்றுதான் வர்றாரு, அப்படியே தண்ணிய முகந்து பொன்முகலில குடிக்க முற்பட்டவர் கண்ணுல அந்த மலைப்படுது, இது என்னதுன்னு கேட்டு ஏறும் போதே அப்படி பாரம் குறைகிற மாதிரி மலையில ஏறும் போதே பாரம் குறைஞ்சு சுவாமி கூட ஆறே நாள் இருந்து அவர் கண்ணுல இருந்து வந்த ரத்தத்துக்கு கண்ணை இடந்து அப்புகின்றான். அவர் செஞ்ச பூஜையை பார்க்கும் போது சரியில்லை, ஏன்னா சிவகோசரியார் எவ்வளவு பதறினாருன்னு நம்ம பாக்குறோம். இப்ப சாமி வந்து அவரை நீ மறைஞ்சிருந்து பாருன்னு சொல்லி இப்படி கண்ணுல ரத்தம் வர வச்சு அவர் தன்னோட கண்ணை இழந்து அப்புறாரு. ஒரு கண்ணுக்கு வந்த பரவாயில்ல, ரெண்டாவது கண்ணுக்கும் வர வச்சாலும் அவர் ரெண்டாவது கண்ணையும் இழந்து அப்ப தயாரா இருக்கிறாருங்கிற அவருடைய அன்பை வந்து கண்ணப்பன் ஒப்பது ஒரு அன்பு இல்லையா, அன்பின்மை கண்ட பின் அப்படின்னு சொல்றாரு மணிவாசக பெருமான். அது மாதிரி அப்போ அது வந்து அன்பு நெறி. இப்ப சிவகோசரியார் வந்து ஆகம நெறி. அடுத்து சாக்கியர் இருக்காரு, மறவாத கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன், திருத்தொண்ட தொகையில வருது. அது மறைந்த அன்பு. அப்புறம் மாவிரதியர்கள் வழிபடுறாங்க, பாசுபதர்கள். இப்போ வடக்க ஆரம்பிச்சு தெற்க வரைக்கும் பாத்தீங்கன்னா வழிபாடுகள் பலவிதமாக நடக்கிறது. அதனால அவங்கவுங்களுக்கு புரிந்த வகையில், அவரவர்கள் பின்பற்றுகிற வகையில் அவங்க வழிபடுறாங்க. அப்படி எந்த வகையில வழிபட்டாலும் அதற்கு தகுந்தாற்போல, எப்படி வழிபட்டோமோ அந்த வழிபாட்டுக்கு தகுந்தாற்போல இறைவன் அனுக்கிரகம் செய்கின்றார். ஆனால் கண்டிப்பாக வழிபட வேண்டும், இறைவன் புகழை பாட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். சரி, அடுத்து பிதற்று ஒளியேன் பெரியான் அரியானை. பெரியான் அரியான் நமக்கு திருவருட் பயனிலே வருது. பிதற்றொழியேன் பிறவா உருவானை, பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை, பிதற்றொழியேன் பெருமைத்தவன் நானே அப்படின்னு சொல்றார். அவரைதான் நான் பிதற்றிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அவர் நம்மை போல வினைக்கு ஈடாக பிறக்கவில்லை, நமக்கு வினைக்கு ஈடாக வந்தது இதெல்லாம் கருமேனி, அவருக்கு திருமேனி. அது வந்து அனாதி முத்த சித்துரு சுவாமி வந்து, அதனால குறித்ததொன்றாக மாட்டா குறைவிலன் ஆதலனானும் ஆதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நிலைமையானும் வெறுப்பொடு விருப்பு தன்பால் மேவுதல் இலாமையானும் நிறுத்திடும் நினைந்த மேனி நிம்மலன் அருளினாலே அப்படின்னு சொல்றார். ஆக அவர் வந்து எந்த விதமான உபாதிகள்லாம் இல்லாம தான் நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச மேனிய தனதாக கொண்டருள முடியும் என்று அவரோட சிறப்பை நமக்கு எடுத்துக்காட்டி, அவர் பிறவா உருவாகவும் இருக்கின்றார், இப்படி நினைத்த வடிவமும் எடுக்கின்றார், அவருக்கு மேல பெரியவர் யாருமே கிடையாது, அவர் அரியவர் பெரியவர் என்று மிக அழகாக அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த பிதற்றுதல் அப்படிங்கிறது வந்து யாரெல்லாம் பிதற்றுவான்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பிதற்றுதல்னா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு தொடர்பே எல்லாமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. மதி மயங்கினவங்க அப்படி பேசுவாங்க, அந்த கல் உண்டவர்களும் அப்படி சொல்லுவாங்க, நோய்வாய்ப்பட்டவங்களும் பிதற்றுவாங்க. அது மாதிரி எல்லாம் இல்லாம இறைவனிடம் அன்பு வயப்பட்டு பிதற்றுதல் என்று ஒன்று இருக்கிறது, அதைத்தான் இவர் சொல்லுகின்றார். அதை எந்த அதுக்காக நம்ம வெக்கப்பட வேண்டாம், எப்ப பாரு நம்ம அவரை பத்தி பிதற்றிக்கிட்டே இருக்கலாம், வாக்கு அம்மணி வார்த்தைக்கு ஆக்கி அவரை பத்தியே பிதற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அழகா சொல்றார். அது மாதிரி ஈசனுடைய அருள் பெறணும்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு உபாயம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. வாழ்த்தவல்லார் மனத்து உள்ளூர் ஜோதின்றார். எல்லையற்ற குணங்கள்ல எடுத்து எடுத்து சொல்லுங்க, இறைவனுக்கு எல்லையற்ற குணங்கள் இருக்கு, அப்படி சொல்லி வாழ்த்துங்க. அப்படி சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய உடையவங்களுடைய மனசுல அவர் ஜோதியாக இருக்கின்றார். அடுத்து தீர்த்தனாகவும் இருக்கின்றார். அடியார்களுடைய மனத்திலே இருக்கக்கூடிய ஒரு அந்த மனதில் திளைக்கக்கூடிய தேவனாகவும் இருக்கின்றார். மீண்டும் ஏத்துதல், அவரை தோத்தறியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், அப்புறம் வீழ்ந்து வணங்குங்கள். நீங்க அப்படி அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தா ஆத்தம் செய்த, அதாவது ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே, அழகா உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும், அதுக்கு இதுதான் உபாயம் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே என்று சொல்லுகின்றார். மறைஞ்சு அடம் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். ஆணவ மல்ல நமக்கு மறைக்கத்தானே செய்த, அதுக்குள்ள நம்மளும் அப்படி அழுந்தி மறைஞ்சு அடம் பிடிக்காம, ஏன்னா நம்ம ஆணவ மலத்துக்குள்ள கிடக்கும், மறைக்குது அது நமக்கு எல்லாத்தையும். அப்படிப்பட்ட ஆன்மாக்களாகிய நம்மை எல்லாம் கரை சேர்க்கணுங்கிறது இறைவனுடைய கருணை. இந்த நடுக்கடல்ல போறவங்களுக்கு அந்த நடுக்கடல்ல தோணியில போகணும், அதுக்கு எப்படி துடுப்பு உதவுமோ அது மாதிரி சிவபெருமான் வந்து நமக்கு கலை முதலிய தத்துவங்களை எல்லாம் உதவி இருக்காரு. அதனால நமக்கு கொஞ்சம் அறிவுல விளக்கம் வருது. வந்த உடனே அதை வச்சுக்கிட்டு முழுசும் நான் அந்த மறைப்பிலேயே கிடந்து மடிவேன், கரையேறவே மாட்டேன் அப்படின்னு இதுலயே மூழ்கி கிடந்து பிடிவாதம் பிடிச்சா, எதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் செஞ்சு, எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் செய்யாம இருக்கிறது வினை ஈட்டல். ரெண்டு வகையில வேணும், செய்யக்கூடாதத செஞ்சாலும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாட்டாலும், இறைவனை வழிபடாட்டாலும் அது ஒரு பாவம் தான். நான் ஒரு பாவமும் செய்யலேன்னு சொல்லிட்டு முறைப்படி வழிபாடு பண்ணலன்னா அது பாவம் தானே. அப்ப நமக்கு வாய் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வாயே வாழ்த்துக்கண்ட சுவாமிய வாழ்த்துறதுக்கு தான் வாய். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் அப்படி சொல்றாரு. வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து திருவாசகத்திலே வருது. அதனால யாரு இறைவனுடைய வார்கடல்களை வாழ்த்துகின்றார்களோ அவங்களுக்கு தான் அந்த மலத்துல அழுந்தி கிடக்கக்கூடிய ஆன்மா வந்து சிறு இறைவன் உதவிய சிறு துணைய வைத்துக் கொண்டு ரெண்டு இருவகை பற்று நீங்கி திருவடிய வாழ்த்துறது லேஸ்பட்ட விஷயமே கிடையாது. அது ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் என்ன செய்வாரா, ஜடப்பொருள் ஆகிய தனுகரணங்கள்ல இருந்து நீ வேறானவன் அப்படின்னு உணர்த்துவாராம். ஏன்னா ஆன்மா வந்து உணர்த்தினாதான் உணரும், சுவாமி தானே உணர்வார், பதி வந்து தானே உணரும், பசு வந்து உணர்த்தினால்தான் உணரும், உணர்த்தினாலும் உணராதது பாசம். அப்போ இந்த ஜடப்பொருட்கள்ல இருந்து நீ வேறானவன், நீ சித்து பொருள்ங்கிறத சுவாமி உணர்த்துவார். யாருக்கு, இறைவனை வாழ்த்துபவர்களுக்கு. இல்லைன்னா ஆணவ மலத்திலே அழுந்தி கிடந்து பிறப்பதற்கே தொழிலாகி இறந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்பதை மிக அழகாக சொல்லி. ஆனா அவர் அப்படி நம்ம வாழ்த்தணும்னா நம்ம மனத்திடை மன்னிய மன்னேன்னு அவர் சொன்ன மாதிரி உள்ளேயே இருக்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அடுத்து புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கனம் செய்த வாழ்வுகள் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானேன்னு சொல்றார். யாக சீலர்களா இருக்கக்கூடிய அடியார்கள் மனசுக்குள்ள அவர் இருப்பார். அந்த மனச வந்து காடுன்னு ரெண்டு வகையா உருவகம் பண்ணலாம். ஒண்ணு காம குரோதம் போன்றவையெல்லாம் அடர்ந்து இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு வச்சுக்கிடலாம். அல்லாட்டி அப்படி காடாக இருந்த நிலையிலிருந்து பண்பட்ட மனம், எப்படினாலும் மனச வந்து நம்ம பக்குவப்படுத்தி இறைவனை தியானிக்க வேண்டும் என்ற கருத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். சரி, அடுத்து நீங்க இறைவனை வழிபட்டீர்கள் என்றால், இறைவன் புகழை பாடினீர்கள் என்றால் கண்டிப்பாக தானும் தையலுமாக வந்து அவர் அருள் செய்வார் என்று மிக அழகாக மீண்டும் நமக்கு வலியுறுத்தி, பரநடி நாடியே பாவிப்ப நாளும் சொல்லிட்டே இருக்கார். நீங்க சொல்லி அறற்றி அழுது பாடுங்க, தினந்தோறும் உருகி பாடணும், மனம் உருகி பாடணும், ஒப்புக்கு பாடக்கூடாது. அப்படி பாடணும், அதே சமயத்துல பாவிக்கவும் செய்யணும். அந்த சிவோகம் பாவனையில தியானம் பண்ணணும். அப்படி பண்ணுனா கண்டிப்பாக ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு. இப்ப வெயிலுக்கு அஞ்சு நிழல்ல ஒதுங்குறவங்க பிரிவின்றி இருக்கிறது மாதிரி, பிறவி வெப்பத்துக்கு அஞ்சு ஞானத்தை பற்றுக்கோடாக பிரியாது ஒதுங்கி இருக்கணும், அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் அனுக்கிரகம் செய்கின்றார். அந்த ஆன்மாவை அவர் பூரணம் ஆக்குகின்றார் என்று சொல்லி, அமரர்களும் புனிதனாகி அவருடைய அடியை போற்றுகின்றார், போற்றின்னு சொன்னாங்க. அசுரர்களும் சொல்றாங்க, மனிதர்களும் சொல்றாங்க, நானும் சொன்னேன், நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு வழிகாட்டி, அதற்கும் அடுத்தபடியாக ஒரு அருமையான ஒரு விஷயம், விதி வழி அல்லது இல் என்று சொல்லுகின்றார். வேலை உலகம் விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதிப்பிரானும் பதி வழி காட்டும் பகல் அவன் தானே. மீண்டும் மீண்டும் இறைவன் நமக்கு நெறி காட்டும் வள்ளலாக இருக்கின்றார் என்பதை சொல்லுகிறார். அதாவது இறைவன் வந்து எப்படி விதிச்சிருக்கிறாரோ அந்த விதி வழியா தான் நடக்குது இந்த உலகம். அப்போ இந்த நம்ம பிறந்ததும் விதி வழிதான், நம்ம இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்க போகமும் விதி வழிதான், அதுல விரோதமே கிடையாது. ஆனால் ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை தினந்தோறும் துதிக்க வேண்டும். அப்படி துதி பாடினால் கண்டிப்பாக வீட்டு நெறியினை காட்டக்கூடிய, இப்ப இருள்ல இருக்கிறோம் இல்லையா, அந்த இருள்ல இருந்து அந்த ஒளிமயமான அந்த சிவலோகத்துக்கு போறதுக்கு அது வழிகாட்டும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்ற. அந்த விதி வழின்னு சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம நினைச்செல்லாம் எதுவும் நடக்காது. இப்ப பிரம்மா படைக்கிறாருன்னா அவர் இஷ்டப்படி படைக்க முடியாது, விஷ்ணு காக்குறாருன்னா அவர் இஷ்டப்பட்ட மாதிரி காக்க முடியாது. இப்ப நாம பிறக்கிறோம்னா நம்ம விரும்பின மாதிரி எல்லாம் பிறக்க முடியாது, யாருக்கும் எந்த சுதந்திரமும் கிடையாது. வினைக்கு ஈடாக விதிக்க பெற்ற ஆணை, பிரம்மாக்கு ஆணை இருக்கும் இப்படித்தான் நீ படைக்கணும்னு ஒரு ஆணை இருக்கும், அது படிதான் விதிங்கிறது பிரம்மாவை குறிக்குது, அவர் வந்து நம்மளை படைக்கிறார். அடுத்து அப்ப உலகத்துக்கு சுதந்திரம் கிடையாது, உலகமும் இறைவனுடைய ஆணைப்படிதான் இயங்குகிறது. அதே மாதிரிதான் போகமும் அப்படித்தான், நம்ம இவங்களுக்கு இந்த போகத்தை கொடுக்கலாம்னு அதெல்லாம் விரும்ப முடியாது, எல்லாமே இறைவன் ஆணைப்படிதான் நடக்கும். இதை நம்முடைய சித்தியார்ல மிக அழகாக, உலகு உடல் கரணம் கால் ஒரு பலம் நியதி செய்தி பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பதானால் நிலவிடாது இவைதான் சென்று நினைந்து உயர் நிறுத்தி கொள்ளாது அழகிலா அறிவன் ஆணை அனைத்திடும் அருளினாலே. எல்லாமே இறைவன் ஆணைப்படி நடக்கிறது என்ற சித்தியார் கருத்து இந்த பாடலில் அப்படியே தொனிக்கின்றது. அதே மாதிரி யாரெல்லாம் இறைவனை முதல்வா பரனே அப்படின்னு யாரு தொழுகின்றார்களோ, அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் திருந்தடியார் தொழ, முந்திவண்ணா முதல்வா பரனே என்று புந்திவண்ணன் எம் மனம் புகுந்தானே அப்படின்னு சொல்றாரு. ஐயனே அரணே என்று அரட்டினால் உயலம் அப்படி வருது இல்லையா, அத மாதிரி. ஆக அவர் வந்து என்ன செய்யறாராம், துதித்தால் சகல திருமேனி, அது நம்ம நேத்துல எல்லாம் பார்த்தோம், நிஷ்கல திருமேனி எல்லாத்தையுமே நமக்கு அவர் அழகாக உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகமங்கள் வந்து இறைவனுக்கு எந்தெந்த திருமேனிக்கு என்னென்ன நிறம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெளிவா உணர்த்துது. ஆக அப்படிப்பட்ட அவர் எல்லா வண்ணத்திலையும் இருக்கிறாரு, அவரை எல்லா வண்ணத்திலையும் நமக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். நம்ம வழிபட்டோம்னா தொழுதால் அவர் நமக்கு காட்சி நல்லுவார். சரி, அப்படின்னா யாருக்கு இன்பம் கிடைக்குது யாருக்கு இன்பம் கிடைக்காது? மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே அப்படின்னு சொல்றாரு. இல்லறத்துல இருக்கணும், இல்லறத்துல இருந்துகிட்டு இல்லறத்துக்கு வேண்டிய வேலைகளெல்லாம் நம்ம செய்யணும், செஞ்சுட்டு முழு நேரமும் எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. தாமரை இலை தண்ணீர் போல இந்த வேலை இப்படியே நடந்துகிட்டே இருக்கணும், ஆனா இறை வழிபாடும் முறையா நடந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் அந்த அப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைபணி செய்பவர்கள் மாதவர்கள், பெரிய தபத்தை செய்தவர்கள். அப்புறம் நினைவுள் இருந்தவர்னா எப்போதும் தியானிப்பவர்கள், அவங்க இறைவனுடைய நேசபாவத்துள் இருப்பார்கள். ஆனா பனைமரத்துல கூடு கட்டி இருக்கக்கூடிய பருந்து வந்து அங்கிருந்து ஆகாயத்துக்கு போயிட்டு திருப்பி எங்க வருது, இறை தேடி முடிச்சுட்டு பனைமரத்துக்கு வருது. ஆனா நாம இந்த எடுத்த உடலுக்காக உணவுக்கும் உடைக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கோமே, எவ்வளவு சுத்தினாலும் இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்பது, அந்த பருந்து எப்படி அந்த பனைமரத்துக்கு வந்துருதோ அத மாதிரி நம்மளும் இறைவனிடம் சென்று அப்படியே சேர வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக ஒரு நமக்கு கீழே இருக்கக்கூடிய அறிவில் குறைந்த ஒரு பறவையின் செய்கை மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். ஆக அவர் அடியார்களுக்கு அணையா விளக்கு போல நமக்கு அவர் இருப்பார், அணையாத ரத்ன தீபமாக இருப்பார். அவர் பறைக்க நாதனாக இருக்கிறார் பரநாதன், பசுவுக்கு நாதன் நமக்கெல்லாம் நாதனாக இருக்கிறார், பாசத்த நாதன் அதாவது ஆன்மாக்களை பந்தித்து நிற்கக்கூடிய பாசங்களின் வலியை ஒடுக்கக்கூடிய நாதனாகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட நாதனை நாம் வழிபட்டு நமக்கு என்ன செய்து பசுஞானம் பாசஞானம்லாம் இருந்தாலும் அதை தாண்டி பதிஞானமும் வேணும், அப்படி வந்தாச்சு அப்படின்னா பாவக்கடல்ல இருக்கக்கூடிய நாம நீந்தி என்ன செய்யலாம், திருவடிங்கிற கரையை சேரலாம் என்பதை மிக அழகான ஒரு பாடலிலே நமக்கு உணர்த்தி பாவக்கடலை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு வழிகாட்டியிருக்கார், கரை சேருவதற்கு ஒரு வழிகாட்டி. முக்கியமா நாம என்ன செய்யணும் தெரியுமா, சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன், பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன், ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் நின்று அறிவது தானே அப்படின்னு சொல்றாரு. ஆனந்த மேலீட்டுல நான் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா, இறைவனுடைய திருவடி மலர்களை என் தலையிலே சூட்டி கொள்வேன், என்னுடைய மனதுக்குள் வைத்து பாதுகாப்பேன், என்னுடைய தலைவன் என்று அவரை பாடுவேன், பல பூக்களை கொண்டு அவரை அர்ச்சித்து மகிழ்வேன், வணங்குவேன், ஆடுவேன், இவர்தான் என்னுடைய தேவ தேவன் என்று அவரை நான் நாடுவேன்ங்கிறது அவரை நான் நாடி விரும்பி இருப்பேன். இது என்னை பத்தி நான் சொல்றதுக்கு இது இவ்வளவு விஷயம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இத்தனை நாட்கள்ல நான் இப்படி இறைவனை உணர்ந்ததால் இப்படி இப்படி அவருடைய திருவடி மலர்களை எங்கே சூட்ட வேண்டுமோ சூட்டி எங்கே பாதுகாப்பாக வைக்க வேண்டுமோ நம்முடைய மனத்துக்குள்ளே அது ஒரு பெட்டகத்துக்குள்ள வைக்கிற மாதிரி இறைவனுடைய திருவடிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக உணர்த்தினார். அந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து வேத நூல் துறைகள் வாழி, விலங்கின தவங்கள் வாழி, நீதமா ஆகமங்கள் வாழி, நீதி நூல் வல்லோர் வாழி, மோத விண்ணுலகு வாழி, புனரிசூல் உலகம் எங்கும் மாதம் மும்மாறி பெய்து வன்மையோடு இனிது வாழி என்ற வாழ்த்து பாடலை பாடி இதுகாரம் இன்றைய சிந்தனைக்கு உறுதுணையாக நமக்கு வழித்துணையாக ஒன்றாக இருந்த ஒன்றாக உடனாக வேறாக இருந்து உணர்த்தி ஒன்றாய் உடனாய் இருந்த பெருமானை அவருடைய திருவருளை வணங்கி அந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை சொல்லி திறம்பட சைவத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.